வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்க விருந்தாக. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதை மெய் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதற்கு சிறந்த உதாரணம் தான் இந்த சிறுகதை. இது 1996 தினமலரில் வெளிவந்த ஒரு சிறுகதை. உயர்திரு சு சமுத்திரம் அவர்கள் எழுதிய காலுக்கு செருப்பாய் என்ற சிறுகதையை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. உன் காலுக்கு செருப்பா கிடந்த என் பிள்ளையாண்டான இப்படி வீசிப்பிட்டியப்பா? நாய்க்கு எலும்பு துண்ட வீசுற மாதிரி நான் பெத்த மவன போலீஸ்ல வீசிட்டியே, உன்னை விட்டா அவனுக்கு ஆறுப்பா. மாருதியின் நவீன அவதாரமான அந்த காரை பழபழக்க வைத்து விட்டு கீழே எறியப்பட்ட கந்தல் துணி போல் கீழே கிடந்த பொன்னம்மா எழுந்தாள். சற்றே உடம்பை நகர்த்தியவள் சுந்தரத்தை பார்த்து விட்டாள். அந்த அழுக்கு துணி காற்றால் தூக்கப்பட்டு ஒரு கம்பின் முனையில் விழுந்தால் எப்படி தோன்றுமோ அப்படிப்பட்ட தோற்றத்தோடு எழுந்தவள் கார் கதவை திறக்க போன சுந்தரத்தை வழிமறிப்பது போல் நின்று கொண்டு இப்படி கேட்டுவிட்டாள். சுந்தரம் திடுக்கிட்டார். பிறகு அவளை திட்டப்போவது போல் முகத்தை வீராப்பாக்கினார். பழக்கப்பட்ட முகம் என்பதால் சிறிது நிதானித்தார். ஆனாலும் அதற்குள் என் சிநேகிதனை எப்படி திட்டலாம் என்று கேட்பது போல் பங்களாவுக்குள் கிடந்த நாய் கேட்டுக்கு மேல் முன்னங்கால்களை பற்றி கொண்டு பின்னங்கால்களில் ஒரு மனிதன் போல் நின்றபடி குறைத்தது. அந்த குறைப்பு பங்களா அம்மாவையும் வாசல் வரை கொண்டு வந்துவிட்டது. சுந்தரம் கார் முனையில் ஒரு கையை ஊன்றியபடியே குறைத்த நாயை இன்னொரு கையால் ஆற்றுப்படுத்திவிட்டு அவளை கேட்டார். என்ன பண்ணமா, என்ன நடந்தது, ஏன் இப்படி ஒப்பாரி வைக்கிற? என் பிள்ளையாண்டான ராவோடு ராவா போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சுப்பா, அதுவும் நீ சொல்லி பிடிச்சிட்டு போயிடுச்சுப்பா. இந்தா பாரு, தத்து பித்தன்னு உளராத, உன் மகன் எனக்கு உடன்பிறகாத பிறப்பு மாதிரி, அவனை நான் எப்பவுமே வேலைக்காரன நினைச்சதே இல்ல. அப்படி இருக்கையில அவனை பிடிச்சு கொடுப்பேனா? என்ன நடந்தது சட்டுப்பட்டுன்னு சொல்லு. பொன்னம்மா கிழவி சிறிது நிதானப்பட்டாள். ஒண்டியாய் பிறந்த மகன் பாக்கியமுத்து அப்போதே ஜாமீனில் வந்து விட்டது போல் தோன்றியது. வருத்த குறைவே அவளுக்கு மகிழ்ச்சியாய் தோன்றியது. ஐயாவை பார்த்து கேட்க கூடாத கேள்வியெல்லாம் கேட்டு விட்டது போல் நாணினாள். மன்னிச்சிடுப்பா என்று சொன்னபடியே அவர் கையை பிடிக்க போனாள். ஆனாலும் கூச்சம். டால் எடுத்த கடிகார கையை தன் அழுக்கு கையால் தீண்ட அச்சம். அவள் கை மேலேயே அவளுக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டது. சுந்தரம் பரபரத்தார். விவரமா சொல்லு பொண்ணம்மா, எதுக்கு நான் இருக்கேன்? இதுவே போதும் ராசா, இதுவே போதும். முந்தா நாள் உன்னை ரயில்ல வழி அனுப்பி விட்டு நைட்டு வீட்டுக்கு வந்தான். வந்தானா? வந்ததும் வராதம்மா என் மருமாவ அவனுக்கு தட்டுல சோற போட்டா. ஒரு கவலை சாப்பிட்டுருக்க மாட்டான்ப்பா. நாலஞ்சு போலீஸ்காரவ துபு துபுன்னு உள்ள வந்தாக. அதுல ஒருத்தன் வாய்க்குள்ள போன சோத்து கையை முறுக்குனான். இன்னொருத்தன் என் பிள்ளைய மல்லாக்க தள்ளுனா ஏதோ பேச போனவன் வாயிலேயே ரத்தம் வரும்படியா குத்துனான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு டயர் திருட்ட விசாரிக்க வானா வரமாட்டியா, போலீஸ் என்ன உன் மாமனா நினைச்சியான்னு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஒருத்தன் அடிச்சு என் பிள்ளைய பிடிச்சிட்டு போயிட்டான்யா. நீ செல்லமா வச்சிருந்த என் பிள்ளையாண்டானே என் கண்ணு முன்னாலேயே கைய வளைச்சு கட்டி அடி அடின்னு அடிச்சு நாயை இழுத்துட்டு போற அவள போயிட்டான்பா. சுந்தரம் ரத்த அழுத்தம் கூடாமல் இருக்க மத்தியானம் உட்கொள்ள வேண்டிய மாத்திரையை கைப்பையிலிருந்து எடுத்து மனைவியை பார்த்தார். அந்தம்மாவும் உள்ளே ஓடிப்போய் ஒரு டம்ளரோடு வெளியே வந்து கணவனிடம் நீட்டிவிட்டு தன் பங்கிற்கும் பேசினாள். நீங்க எவ்வளவோ எடுத்து சொல்லியும் போலீஸ்காரங்க கேட்கல பாருங்க, அவனுங்களை விடக்கூடாது, ரெண்டுல ஒன்னு பார்த்தாகணும். பொன்னம்மா நீ வீட்டுக்குள்ள வந்து சொல்லி இருக்கலாம், கூட்டத்தை கூட்டிட்ட பாரு. நீ நினைக்கிற மாதிரியே உன் நாய் நினைக்க மாட்டேக்குதே. ஒரு மணி நேரமா அல்லாடுறேன், ஆனாலும் அந்த நாய் குறைச்ச குறப்புல என் கொலைய நடுங்கிட்டு. சீக்கிரமா போப்பா, என் பையனை பண்ணாத கோலமெல்லாம் பண்றாங்களாம், பழைய பகை வேற உண்டுப்பா. எங்க சேரி பக்கம் சாராய மாமலுக்கு வர போலீஸுங்களை இந்த தத்தேரி பைய ஒரு நாள் திட்டி புட்டான். சார் போட்டுதான் திட்டுனா, ஆனாலும் போலீஸ்காரன் யானை சுண்ணாம்பு தேங்காய மறக்காதது மாதிரி மறக்கல. சுந்தரம் போலீசை மடக்க யூகம் வகுப்பது போல் தலையை சுரைந்தார். மூக்கை ஆள்காட்டி விரலால் அடித்தார். அவர் மனைவிதான் உசார்படுத்தினாள். சீக்கிரமா போங்க, அவங்க மசியாட்டா உங்க ஃப்ரெண்டு டெபுட்டி கமிஷனர் கிட்ட போங்க. அழாத பொண்ணம்மா, இன்னும் அரை மணி நேரத்துல உன் மகன் உன் பக்கத்துல வந்து நிப்பான். போதுமா, அவருக்கு வழியை விட்டுட்டு உள்ளவா, பாத்திரங்களும் இருக்கு, பழைய சாதமும் இருக்கு. காரில் பறந்த சுந்தரத்திற்கு கடந்த ஓராண்டு காலத்தில் இந்த மாதிரியான கோபம் வந்ததில்லை. அதன் வெளிப்பாடாக கார் அங்கும் இங்குமாய் லைன் மாறி ஓடியது. சில கார்காரர்களிடம் திட்டுக்களை வாங்கி கொடுத்தது. ஒரு ஓரமாய் ஹாயாய் நடந்த ஒரு சல்வார் கமிஷை அலறடித்து ஓட வைத்தது. ஆனாலும் அவர் காரின் போக்கு பற்றியோ காதில் விழுந்த திட்டுக்களை பற்றியோ மனதில் பதியாமல் அதே மனதின் முன்னைய நிகழ்ச்சிகளை பாதிப்புகளாக்கி பார்த்தார். என்ன அநியாயம், எங்கே நடக்காத அநியாயம்! போன மாசம் வாங்கின கண்டசிலா காரு டயர்களை எந்த பயலோ அல்லது கும்பலோ கழட்டிட்டு போனது நெசந்தான். இரவோடு இரவா நடந்த திருட்ட மறுநாள் ஆம மாதிரி கிடந்த காரை பார்த்ததும் உடனே போலீஸ்ல புகார் செய்தது இந்த பாக்கியமுத்து பயதான். போலீஸ்காரங்க லத்தியும் கையுமா வந்ததும் பாராட்டுக்குரியதுதான். ஆனா அவங்க பாராட்டும்படியா நடந்துகிட்டாங்களா, வெறுப்பேத்தினானுங்க. காரோட டிரைவர், வீட்டில் இப்போ வேலை பார்ப்பவர்கள், வேலையிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், நின்றவர்கள், வண்டிக்கார, பேப்பர்கார, ஆவின் பால் போடும் சிறுமி, குப்பாலும் எக்ஸ்ட்ரனோ பையன், பிளாட்பாரத்தில் தொழில் நடத்தும் செருப்பு தைக்கும் தொழிலாளி, இஸ்திரி போடும் ஒரு கிலவட்டம், காய்கறிக்காரி, பூக்காரி, எல்லாருக்கும் மேலா புகார் கொடுத்த இந்த பாக்கியமுத்து அனைவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரிக்க வேண்டும் என்றார்கள். வயிர்களில் குத்தினால் வாய்வழியாக உம்மை கக்கும் என்றார்கள். இதற்கு இவரும் உடன்படவில்லை. வாய்மொழி மூலம் கொடுத்த புகாரையும் வாபஸ் வாங்கியாயிற்று. அவர்களிடம் சட்டம் பேசிய பாக்கியமுத்துவை அடக்கியாயிற்று. காவலர்களுக்கும் ஆட்டோவில் வந்ததற்கும் போனதற்கும் 100 ரூபாய் நோட்டை வேறு கொடுத்தாயிற்று. அப்படியும் பசியடங்களைனா என்ன நினைச்சிட்டாங்க இந்த போலீஸ்? இந்த பாக்கியமுத்து எப்பேற்பட்டவன்? இவன் காலுக்கு மட்டுமா செருப்பு, மார்புக்கு கவசம், தலைக்கு துப்பி. பின்பக்கம் புதற்காடாகவும் முன்பக்கம் வீடுகளாகவும் உள்ள இந்த ஏரியாவிலே கைப்பம்பு, மோட்டார் செட், சைக்கிள், டேங்கி மூடி, நேரம் கிடைத்தால் வாசல் கேட் போன்ற திருட்டுக்கள் ஆரம்ப காலத்தில் இரவில் நடந்தது. இதை நாளும் தெரிந்த வீட்டுக்காரர்கள் கண்டு கொள்ளாததால் பகலிலும் நடந்தது. இப்படித்தான் ஒரு தடவை பாக்குறதுக்கே பயங்கரமான ஒரு பச்சை குத்தி பைய பக்கத்து வீட்டு கைப்பம்ப கலற்றிய போது அவனை கண்டிக்க வேண்டியதாயிற்று. அவனோ நாளைக்கு ஓ வீட்லயே திருடி காட்டுறன் பாருன்னு சவால் விட, எங்கிருந்தோ வந்த இந்த பாக்கியமுத்து அவன் மேல் பாய்ந்து பம்பரமா சுழற்றி அவனை காலில் விழ வைத்தான். இன்னும் ஒரு வாரத்துல உனக்கு இருக்கடா ஆப்புன்னு கத்திக்கிட்டே ஓடின பச்சை குத்திய வெறுங்கையோடு துரத்தியவன் இந்த பாக்கியமுத்து. 10 வருஷமா ராமனுக்கு அனுமர் மாதிரி பயபக்தியோடு பணிவிடை செய்கிறவன். உண்மையை தவிர எதையுமே பேசாதவன். அவனை போய் பிடிச்சிட்டு போனா இனிமே நாட்டுல போலீஸ்காரவங்க எவங்கன வேணாலும் பிடிச்சிட்டு போகலாம். ரெண்டுல ஒண்ணு பார்த்தாகணும். ஆனாலும் லோக்கல் போலீஸ் அதிகமா பகச்சுக்கப்படாது. அளவுக்கு மேல போனா இருக்கவே இருக்காரு டெபுட்டி கமிஷனர். அந்த காவல் நிலையத்திற்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்ட செங்கல் லாரிகள், பயணிகளோடு கூடிய வேன்கள், டெம்போக்கள், ஆட்டோக்கள், டயர் போய் மண்ணோடு மண்ணாகி மக்கி போன கார்கள், கசமுசா என்று கம்பிகள் மூலம் பேசும் ஒரு கம்பீரமான மோட்டார் பைக் ஆகியவற்றிற்கு இடையே காரை எப்படியும் நுழைத்து விட்டு அதிலிருந்து வெளிப்பட்ட சுந்தரத்தின் பாதங்களில் 2 கரங்கள் பதிந்தன. கண்ணீர் அவற்றை நனைத்தது. வாய் ஒப்பாரியாய், விம்மலாய், விக்கலாய், தலைப்படியாய், முகமூடியாய் ஒப்பியது. ஐயா, என் புருஷனை கொல்லாம கொள்றாங்க ஐயா. சோறு கொண்டு போன என்ன வெண்ட விண்டையா பேசி துரத்துறாங்க சாமி. அப்படியும் நானும் என்னோட பிள்ளைங்களும் இங்கதாயா பழி கிடக்கோம். ராத்திரி அவர் போட்ட கூச்சல்ல காது கொடுத்து கேட்க முடியலது ஐயா. என் ஆம்புளையான கண்ணால பார்ப்பேன் ஐயா. சுந்தரம் ஆபத்துக்கு பாவமில்லை என்பது போல் அவளை தூக்கி நிறுத்தினார். தலையில் அடிக்க போன கரங்களை பிடித்து கொண்டார். இவருக்கு பரிச்சயப்பட்டவள் தான். பல தடவை வீட்டுக்கு வந்திருக்கிறாள். ஒருவர் உருமாற ஆண்டு கணக்கில் ஆகும். இளமையான குண்டு கன்னங்களும் துருத்திய கண்களும் குழிகளாக மாற ஆண்டு கணக்கில் ஆகும். ஆனால் இப்படி ஒரே நாளில் ஆக முடியுமா? ஆக முடியும் என்பதற்கு அத்தாட்சியாக நின்றவளுக்கு கண்களால் கருணை காட்டி யாமிருக்க பயமேன் என்பது போல் பார்த்துவிட்டு, அதான் நான் வந்துட்டேன்ல, இன்னும் ஏன் அழுகிற என்று சொல்லிவிட்டு அவரை கொக்குகள் போல் தலை நிமிர்த்தி பார்த்த 6 வயது பையனையும் 8 வயது சிறுமியையும், நல்லா படிக்கணும், படிப்பீங்களா, அம்மாவை அழாதீங்கன்னு சொல்லுங்க என்று சொல்லி கொண்டே நடந்தார். சுந்தரம் காவல் நிலையத்தின் 6 படிக்கட்டுகளையும் 3 3 தாவி மேட்டு தளத்தில் நின்று உள்ளே எட்டி பார்த்து விட்டு நுழைந்தார். அங்கே இருப்பவர்களையும் இருந்தவற்றையும் பார்க்க பார்க்க அவரது ஆவேசத்தில் பாதி ஆவியாகியது, மீதி வேர்வையானது. பள்ளி மாதிரி சுவரில் அப்பிய துப்பாக்கிகள். கழுத்தும் காலும் சேர்த்து கட்டப்பட்ட ஒரு இளைஞன். சிறிது தொலைவில் ஐயோ அம்மா என்று கேட்கும் குக்குரல். அதற்கு பதிலாக அவர்களது அம்மாக்களையும் அக்காக்களையும் வம்பிழுக்கும் வார்த்தைகள், பகாசுர வயிறுகள், இறைச்சல் போடும் மைக்குகள், வெளி உலகம் தெரியாத உள்ளுலகம். அதுவே பலருக்கு நரகம், அந்த நரகமே சிலருக்கு சொர்க்கம். சுந்தரத்திற்கு ஆவேசமே பயமானது. அவரின் நண்பரான டெபுட்டி கமிஷனரின் உருவத்தை மனதில் நிறுத்தி கொண்டார். அவருக்கும் தனக்கும் உள்ள உறவை பூத கண்ணாடி போல் பெரிதாக்கி கொண்டார். தன் பக்கம் நியாயம் இருப்பதை நினைத்து கொண்டார். யாரிடம் போவது என்று கண்களை சுழற்றினார். யாருமே அவரை கண்டுக்கவில்லை. அதட்டுவதை விட மோசமான உதாசீனம், அதுவே அவமானமாகப்பட்டது. ஆனாலும் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு பார்த்தபோது பழக்கமான ஒரு காக்கி சட்டை. விசாரணைக்கு என்று வந்து 100 ரூபாய் நோட்டை வாங்கி கொண்ட சப் இன்ஸ்பெக்டரும் ஏட்டோ, 40 வயதுக்குள்ளேயே முகம் பொழுத்த வீரர். அவருக்கு எதிரே எஸ் வடிவ நாற்காலியில் ஒரு கிடா மிசை மனிதர். பார்த்தால் பயம் வரும் தோற்றம். அதை பற்றி கவலைப்படாமலே ஒருத்தன், அதுவும் கைலி கட்டிய ஆசாமி, அட்டகாசமாக பேசுகிறான். வீரப்பா போல் சிரிக்கிறான். அவர் காதில் கிசுகிசுக்கிறான். இன்ஸ்பெக்டர் நிமிர்ந்து பார்க்கிறார். சுந்தரத்தை முகத்தை ஆட்டி கூப்பிடுகிறார். அவர் வந்ததும் என்ன என்கிறார். இதற்குள் எது நாற்காலியில் இருந்தவர், சார் சார், இவர்தான் உள்ள புடிச்சு போட்டிருக்கோமே, பாக்கியமுத்து, அந்த பயலோட முதலாளி, உட்காருங்க சார் என்றார். பிறகு இவரை நம்ம டிசி சவுத்துக்கு வேண்டப்பட்டவர் என்று கண்களை சுமட்டுகிறார். உடனே சொன்னவரின் அருகே இருந்த நாற்காலியில் 2 கால்களையும் தூக்கி போட்டிருந்த இன்ஸ்பெக்டர் அந்த கால்களை திரும்ப பெற்றுக்கொண்டு சுந்தரத்தை கண்களால் உட்கார சொல்கிறார். சுந்தரம் மீண்டும் டெபுட்டி கமிஷனரை நினைத்து கொண்டு பயத்தால் பயங்கரவாதி போல் கேட்கிறார். என் பேரு சுந்தரம், பாக்கியமுத்து பயலோட பாஸ். நான் தான் வாய்மொழியா கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கிட்டேனே, நீங்களும் எஃப்ஐஆர் போடல. அப்படியும் என் சர்வன்ட்டை எப்படி சார் நீங்க லாக்கப்ல போடலாம்? இன்ஸ்பெக்டர் ஒரு பேப்பர் வெயிட்டை அவர் மேல் எரிய போவது போல் தூக்கினார். எதர்ச்சையா டெக்னிக்கா தெரியவில்லை. பிடித்த பிடியை விடாமலேயே சுந்தரத்தை பார்க்காமலேயே சுந்தரத்திரைக்கு பதில் அளித்தார். லுக் மிஸ்டர், ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு எழுத்து மூலமா புகார் தரணும்னு அவசியம் இல்ல. நாங்களே சுய மோட்டோவா, அதான் தன்னிச்சையா நடவடிக்கை எடுக்கலாம். எப்போ ஒரு திருட்டு நடந்துட்டதா எங்க பார்வைக்கு வந்துட்டதோ அப்ப புகார் முக்கியமில்ல, சட்டம் தான் முக்கியம். எந்த கேஸையும் எல்லா கோணத்திலையும் பாக்குறது தான் போலீஸ். நீங்க கூட இன்சூரன்ஸ் காரங்களை ஏமாத்துறதுக்கு இப்படி செஞ்சிருக்கலாம் இல்லையா? என்னை பத்தி டெபுட்டி கமிஷனர் மிஸ்டர் கொண்டையா கிட்ட கேட்டு பாருங்க சார். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இவர் உங்ககிட்ட விவரமா சொல்வார். நான் இப்ப அவசரமா வெளியில போறேன். இந்தாப்பா, இந்த அப்பாவி மனுஷனுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டை காட்டு. இன்ஸ்பெக்டர் இடுப்பை சுற்றிய பெல்டோடு உரை போட்ட துப்பாக்கியோடு லத்தி கம்பு வீச்சாக புறப்பட்டார். அவர் தொப்பி மறையும் வரைக்கும் கண்களால் சல்யூட் அடித்தபடியே பார்த்த ஏட்டோ சப் இன்ஸ்பெக்டரோ சுந்தரத்தை சிநேகமாக பார்த்தார். பிறகு மேஜையின் அன்றாயர் மாதிரியான ஒரு அடைப்பை இழுத்து குப்பையாய் கிடந்த காகித குவியலை நிமிர்த்தி கைகளால் இஸ்திரி போட்டுவிட்டு சுந்தரத்திடம் நீட்டினார். சுந்தரம் அந்த காகிதங்களை மேலோட்டமாகவும் மேலும் கீழுமாகவும் பார்த்தார். சந்தேகமில்லை, இது பாக்கியமுத்துவோட எழுத்துதான். சுந்தரம் பாக்கியமுத்துவின் இறந்து போன அப்பன், இறக்க துடிக்கும் அம்மா, உறங்க முடியாத வீட்டு முகவரி, வயது, ஜாதி, தொழில் ஆகியவற்றை பற்றி கொடுத்த விவரங்களை உதாசீனமாக ஒதுக்கிவிட்டு அதற்கு பிறகு வந்த தகவல்களை மாறி மாறி படித்தார். அட பாவி, 2வது குறுக்கு தெருவுல மொபட்ட திருநானா, 5வது அவென்யூல புத்தம்புது ஏசி மிஷினை கலட்டி வித்தானா, பிள்ளையார் கோயில் பக்கம் ஒருத்தியோட தாலி அறுத்துட்டு அடையாளம் தெரியாத ஒரு பாவி தப்பிச்சு ஓடினானே, அவனுக்கு இடம் பொருள் ஏவல் சொல்லி கொடுத்ததை வந்தானா, போன வாரம் ஒரு பச்சை பொறுக்கிய அடிச்சு போட்டானே, அது கூட ஒரு நடிப்பா, திருண்ண சாமான்களை எங்க விக்கிறான்னு அட்ரஸைய கொடுத்துருக்கான். இந்த லட்சணத்துல ஒவ்வொரு பக்கமும் இவன் கையெழுத்து. நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. சுந்தரம் விழிப்பிதுங்க பிரமித்தார். 2 கைகளையும் முயல் வேடம் போட்டது போல் காதுகளோடு வைத்து கொண்டார். அந்த போலீஸ்காரரை புதிராக பார்த்தார். அவருக்கும் புதிதாக வந்திருப்பவருக்கும் 500 ரூபாய் நோட்டை ஒத்தையாகவோ இரட்டையாகவோ பார்க்க ஆசை. இயல்பாக பேசுவது போல் பேசினார். ஏன் சார் அப்படி பாக்குறீங்க? உங்களால நம்ப முடியாததான். இதுதான் புகார் கொடுக்கிற ஒரு அப்பாவிக்கும் புகாரை விசாரிக்கிற ஒரு போலீஸுக்கும் உள்ள வித்தியாசம். எத்தனை பொம்பளைங்க கள்ளக்காதனோட சேர்ந்துகிட்டு கட்டின புருஷனை கொன்னுட்டு கண்ணகி வேஷம் போடுறத பாத்திருப்போம். எத்தனை புருஷங்க பொண்டாட்டிய கொளுத்திட்டு தீப்பிடிச்சது போல அவளை காப்பாத்த போனது போல அழுகிறதையும் அது கடையாளமா கை கால்கள்ல சூடு போட்டுக்கிறதையும் பார்த்திருக்கோம். ஆமா சார், உங்களுக்கு வெளுத்ததெல்லாம் பாலு. எங்களுக்கோ பாலு கூட விஷத்தை கூட மறைக்கிற வெளுப்பு. இந்த மாதிரி அணுகுல சத்ருபா இருக்கிற பசங்களை நம்பவே கூடாது சார். நாளைக்கு உங்க மனைவியும் மகளோ நகை போட்டிருக்கலாம், அதை கைப்பற்ற பார்க்கலாம். பொதுவா இவங்க ஆள் வச்சுதான் செய்வாங்க, அடையாளம் தெரிஞ்சிட்டா கொலை கூட செய்வாங்க. சொல்றத சொல்லியாச்சு, இன்னும் எஃப்ஐஆர் போடல. வேணும்னா அவனை ஜாமீன்ல எடுத்துட்டு போங்க, கிரைம் நாவல்லாம் படிங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சுந்தரம் அசைவற்று கிடந்தார். அவரை கைப்பற்றி பிடித்து இழுத்து சுயத்திற்கு கொண்டு வந்த போலீஸ்காரர் பவ்யமாக கேட்டார். அடிச்ச அடியில பைய எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான். வேணும்னா அவனை போய் பார்த்து நாலு கேள்வி கேளுங்களேன். நீங்க டிசிக்கு வேண்டப்பட்டவருங்கிறனால தான் இவ்வளவு செய்யறோம், இல்லைன்னா இது 10-ஓட் 11வது கேஸ் சார். சுந்தரம் யோசிக்கவில்லை. மனைவியிடம் கலந்தாலோசிக்க வேண்டும் என்ற எண்ணமும் எந்த வேகத்தில் வந்ததோ அந்த வேகத்திலேயே போய்விட்டது. தீர்மானமாக சொன்னார், அந்த துரோகி பயல பார்த்தாலே பாவம் சார், அடிப்பட்ட பாம்பு. அவனை என் வம்புக்கு வராம பார்த்து கொள்ள வேண்டியதும் உங்க பொறுப்பு. இதுக்கு எவ்வளவு செலவானாலும் சரி. சுந்தரம் எழுந்தார், புறப்படுவதற்காக வாசலை பார்த்தார். அந்த சமயம் பார்த்து வாசலுக்குள் நுழைய போன ஒரு பச்சை குத்தி கைக்குட்டையால் முகத்தை மறைத்து கொண்டே ஒதுங்கிக் கொண்டான். இந்த சிறுகதை இத்துடன் நிறைவடைகிறது. இந்த சிறுகதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. இந்த சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் அடுத்ததொரு நாவல் அல்லது சிறுகதையுடன் உங்களை சந்திக்கும் வரை இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு பிறந்தாக. நன்றி, வணக்கம்.